இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக ஆத்மாவின் இளைப்பாறுதல் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். நம்ம கடந்த வாரம் இளைப்பாறுதல்ங்கிற காரியத்தை பார்த்தோம். அதில் ஓய்வு நாளிலே இளைப்பாறும் பொழுது தேவன் நம்மளுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறார். அப்போ ஓய்வு நாளில் இளைப்பாறாமல் நம்ம சொந்த வேலைக்கு நாம் போயிட்டு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே இளைப்பாறுகள் இருக்காது, அலைஞ்சிக்கிட்டே நாம் இருப்போம் அப்படிங்கிற காரியத்தை நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். இந்த வாரம் ஆத்மாவிலே இளைப்பாறுதல் எப்படி ஆண்டவர் தேவன் நம்மளுக்கு கட்டளையிடுகிறார். மத்தேயு 11:28-29 வார்த்தைகளை வாசிப்போம். மத்தேயு 11:28-29 போதும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, யாருக்கு வருத்தம் இருக்குதோ அவங்க மட்டும் ஆண்டவர் சமூகத்தை தேடி வந்தால் போதும். வருத்தம் இல்லை, எங்களுக்கு எல்லாமே இருக்குதுன்னு சொன்னால் வீட்டில் உட்காந்துக்கலாம் நல்ல தாராளமாக, ஆண்டவரை தேடணும்னு அவசியம் இல்லை. அதனால் யாருக்கு வருத்தப்படுறாங்களோ அவங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், யாருக்கு யாருக்கு வருத்தம் இருக்குதோ அவங்கெல்லாம் எங்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எப்படி ஆண்டவர் இளைப்பாறுதல் தருகிறார் அப்படின்னா, அடுத்த வசனம் என்ன சொல்லுது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், அப்போ என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி ஆண்டவர் இளைப்பாறுதல் தர்றார் இந்த வசனத்திலே இருக்குது, யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படிங்கிறார். ஒரு காரியத்தை செய்ய சொல்றாரு, அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். கரெக்டு. ஆனா என்னுடைய நுகத்துக்கு முன்னால இன்னொரு காரியம் கூட சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது, அப்பொழுதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்?
சித்தத்தை செய்யும் பொழுது
இல்லை, அதுவும் இல்லை, எங்கெங்கே தேடி அலையிறீங்க அங்க சொன்ன வார்த்தையிலேயே இருக்குது. எப்பொழுது? அப்பொழுது அங்க ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது. யார்
சொல்றாங்க?
இல்ல இல்ல, அதெல்லாம் கரெக்ட். ஆனா என்ன அர்த்தம் வரலையே, இதுல சொல்றதெல்லாம் கரெக்ட். அதான் எப்படி கற்றுக்கொள்றது, அது ஒரு எண்ணத்தை கற்றுக்கொள்றதுன்னு ஒரு காரணம் வேணும்ல, என்ன பொருளை கற்றுக்கொள்றது? சோத்திரம், நானே சொல்லிடுறேன், ரொம்ப சின்ன பொருள், எளிமையான பொருள். அதான் ஆண்டவர் சொல்றாரு. ஆமா, நுகங்கிறது சாந்தமும் மனிமையா இருக்கிறேன் அப்படின்னா, நுகமும் அப்படிதான் இருக்குது. அவருடைய ஸ்வாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறார். அந்த சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிற அந்த நுகம், நுகமே வந்து பேர் என்னன்னா சாந்தமும் மனத்தாழ்மை, அதான் நுகத்துடைய பேரு. நுகத்துடைய பேர் என்னன்னா கருவேல மரம், இந்த மரம் அந்த மரம் இல்லாமல் நுகத்தடியுடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சாந்தமும் மனத்தாழ்மை. அந்த நுகத்தில் பேர் எழுதியிருக்குது. இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பக்கம் அதை வந்து வச்சிட்ருக்காரு, இன்னொரு பக்கத்துக்கு இன்னொரு ஆள் தேவை இருக்குது. அப்போ யார் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறாங்களோ அவங்க போய் அந்த பக்கம் போய் பிடிச்சிக்கலாம், அல்லது அந்த நுகத்தை ஏற்றுக்கொள்ளலாம். அப்போ ஏற்றுக்கொள்ளும்போது என்ன ஆகுது, என்னிடத்திலே கற்றுக்கொண்டு எண்ணத்தை கற்றுக்கொள்றதுனா சாந்தமும் மனத்தாழ்மையை கற்றுக்கொள்றது. அது கற்றுக்கொண்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இளைப்பாறுதல் வரும். கோபம் எரிச்சல் இருந்ததுன்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இருதயமும் கோபமும் எரிச்சலாக தான் இருக்கும். அப்போ நாம் வந்து சாந்தமும் மனத்தாழ்மையை இயேசு கிறிஸ்துவோட உடன்படிக்கை அப்படின்னா, நுகங்கிறது ஒரு உடன்படிக்கை. அப்போ இயேசு கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செய்து சாந்தமும் மனத்தாழ்மையை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ளும் பொழுது அப்பொழுது நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இன்றைக்கி எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனைனா, இந்த சாந்தம் மனத்தாழ்மைங்கிறது கிடையவே கிடையாது. எல்லாம் எனக்கு தெரியும், இதுதான் சின்ன வயசுலேருந்து கேட்டுட்ருக்குறோம். ஒன்னாங்கப்புலேருந்து அமைதியார், பொறுமையார், அன்பாயிருந்தான் சொல்கிறாங்க, இன்றைக்கி வரைக்கும் அதான் சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன இருக்குதுன்னு சொல்லி எனக்கு ஒன்று புரிய மாட்டேங்குது, கேட்டதே கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு அப்படின்னு சொல்லி அதை கற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. நாம் அமைதியாக இருக்கணும், நாம் பொறுமையாக இருக்கணுங்கிற அந்த பாடம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்குது. அதனால நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்குது. அதனால் என்றைக்கு நம்ம சாந்தமும் மனத்தாழ்மையை நேசிக்கிறோமோ, அதை பின்பற்றுகிறோமோ, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதல் கிடைக்கும். எரேமியா 6:16-19 எரேமியா 6:16-19 என்ன சொல்றாருன்னா, நீ போய் வழியில நில்லு, நாலு ரோடு போற இடத்துல போய் நில்லு, போய் நின்று என்னன்னு கேக்குறது, எது வந்து பூர்வ வழி அப்படின்னா, எது ஆரம்பத்தில் இருக்கிற வழி பூர்வ பாதை அப்படின்னு சொன்னா, இங்க வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய மூலோபதேசங்கள், அடிப்படையாக ஆண்டவருடைய பிரமாணம் என்ன, ஆதியிலே கொடுத்த பிரமாணம் என்ன, மோசேக்கு கொடுத்த கட்டளை என்ன, இது ஆதியிலே இந்த காரியம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம தேடி கேட்கணும். மனம் போன போக்கில் இந்த பக்கம் போனால் நல்லா இருக்கும், இந்த பக்கம் போனால் நல்லா இருக்குன்னு சொல்லி நாம் போகாமல் வசனம் சொல்லுது, நீங்கள் கேளுங்க, எது உண்மையான வழிங்கிறது நீங்கள் விசாரிங்க, விசாரித்து கேட்டு அதன் வழியில் நடந்தால் அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இன்றைக்கு நாம் பூர்வ பாதை எதுன்னு கேட்காம எங்கே பணம் வருது, எங்கே கூட்டம் சேருது அப்படிங்கிற வழிகளை பார்த்து நாம் போகும்போது என்ன ஆகுது, நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது. பூர்வ பாதைகளை விட்டுட்டு இன்றைக்கு மனுஷன் ஒவ்வொரு வழியை அவனாக உருவாக்கிறான். வால் போஸ்ட் அடிக்கிறது ஒரு வழி, பிரியாணி கூட்டம் நடத்துறது இன்னொரு வழி, பேய் துரத்துறது அது ஒரு வழி. இப்படி மனுஷன் தேவனுடைய பிரமாணத்தை விட்டுவிட்டு பூர்வ பாதை மூல உபதேசங்களை விட்டுவிட்டு அடிப்படையாக இருக்கிற பிரமாணங்களை விட்டுவிட்டு ஒவ்வொரு தனித்தனி வழிகளை ஒவ்வொருத்தனுடைய அடையாளங்களை உறுதிப்படுத்தி கொண்டு அங்கே போனால் ஆள் வரும், கூட்டம் வரும், பணம் வரும், எல்லாம் வரும், ஆனால் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது. 17 வாசிப்போம். எத்தனையோ தீர்க்கதரிசிகளை, காவலாளர்களை அப்படின்னா தேவனுடைய ஊழியக்காரர்களை அனுப்பி பூர்வ பாதையில நடங்க அப்படின்னா மூல உபதேசத்துல நடங்க, அடிப்படையா இருக்கிற பிரமாணத்துல நடங்க அப்படின்னு சொன்னா நாங்கள் அதில் நடக்க மாட்டோம், எங்களுக்குன்னு தனியாக ஒரு வழி இருக்குது, நாங்கள் புதுசாக ஒரு ஏர் மாடு வாங்கியிருக்கிறோம், நான் புதுசாக ஒரு திராட்சை தோட்டத்தை வச்சுருக்கிறேன், அதையே போய் பார்க்கணும். இப்படியாக மனுஷன் சொந்த வழிகளை உண்டாக்கி கொண்டு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல், அப்படின்னா மோசேக்கு தேவன் எழுதி கொடுத்த நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் மனம் போன போக்கிலே போய் அவர்கள் அலையும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, எப்படி நியாயத்திற்கு போறேன்னா, ஒரு மனுஷன் தேவனை விட்டு வழி விலகினால் அவனுக்கு என்ன தண்டனை வரும் என்று அவன் தன்னுடைய இருதயத்தில் சிந்திக்கிறானோ அதே மாதிரி நியாயத்திற்கு போகிறான். ஆண்டவர் பாருங்க எவ்வளோ ஞானமாக சொல்லியிருக்காருன்னு, நீ என்ன நினைக்கிறையோ, நீ தேவனுடைய வார்த்தை விட்டு விலகுனா உனக்கு என்ன தண்டனை வரும்னு சொல்லி நீ உன்னுடைய இருதயத்தில் நினைக்கிறையோ அதே மாதிரி தண்டனையை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம தேவனை விட்டு வழி விலகினா, இன்னைக்கு சகோதரி சொன்ன மாதிரி நீ வசனம் படிக்கணும்னா பிச்சைக்காரன் ஆயிடுவேன்னு சொல்லி நம்ம நினச்சோம்னா அவன் பிச்சைக்காரனாக தான் ஆவான். தேவனை விட்டு வழி விலகினா எனக்கு வந்து ரோட்டில் ஆபத்து வரும்னு சொல்லி நாம் நினச்சோம்னா கண்டிப்பாக ரோட்டில் ஆபத்து வரும். தேவனுடைய பிரமாணத்தை விட்டு விலகினா எனக்கு வியாதி வரும்னு சொல்லி நான் நினச்சேன்னா கண்டிப்பாக அந்த வியாதி தான் வரும். அப்போ தேவனுடைய பூர்வ பாதையிலேருந்து வழி விலகிறவர்களுக்கு வச்சிருக்கிற நியாயத்தீர்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதே நியாய தீர்ப்பை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். அதனால் தேவனுடைய பூர்வ பாதைகளை அப்படின்னா மூலோபதேசத்தை பின்பற்றி நாம் கர்த்தருக்குள்ளே அமைதியாக இருந்தால் நாம் இளைப்பாறுதலை கண்டடைவோம். எண்ணாகமம் 10:33 எண்ணாகமம்
10:33
போதும். நம்முடைய வாழ்க்கையிலே உடன்படிக்கை பற்றி அப்படின்னு சொன்னா தேவனோடு பண்ணின உடன்படிக்கை நம்ம கூட எப்பவுமே இருக்கணும். தேவனோடு பண்ணின உடன்படிக்கை அந்த பெட்டி அப்படின்னா இருதயத்தில் அந்த உடன்படிக்கையினுடைய காரியங்கள் என்றைக்குமே திறந்து பார்க்கணும், அதில் என்ன எழுதியிருக்கு வாசிக்கணும். பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சால் எனக்கு இப்படி ஆசீர்வாதம் வரும், பிரமாணத்தை மீறினா எனக்கு இப்படி சாபம் வருங்கிறத நம்ம அடிக்கடி அதை எடுத்து வாசித்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி உடன்படிக்கை பெட்டி நம்ம கூட இருந்தால் நாம் எங்கே போகிறோமோ அங்கே என்ன நடக்கும், எப்படி கிடைக்கும் இளைப்பாறுதல்? இன்னொரு தடவை வாசிக்க பார்ப்போம்.
அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறு ஸ்தலத்தை தேடி காட்டும்படி அவர்கள் முன் சென்றது.
சரி, தேவனுடைய உடன்படிக்கையிலே நாம் நிலைத்திருந்து அதை சிந்தித்து தியானிக்கும் போது அந்த உடன்படிக்கை என்ன பண்ணுது இப்ப சொல்லுங்க பாப்போம். அப்படின்னா நம்ம தேவனுடைய உடன்படிக்கையில நிலைத்திருந்தால் அந்த உடன்படிக்கை நம்முடைய இளைப்பாறுகிற இடத்தை தேடி நம்மளுக்கு காட்டும். இன்னைக்கு இளைப்பாடுற இடம் தெரியாம இன்னைக்கு மனுஷன் பட்டிக்காட்டா முட்டாய கடத்தை பார்த்த மாதிரி, இங்க போனா சமாதானம் கிடைக்குமா, இங்க போனா பணம் கிடைக்குமா, இங்க போனா நம்மளுக்கு இது கிடைக்குமா, நம்ம வீட்டில் இருக்கிற தரத்தனம் தீருமா, நம்ம வீட்டில் இருக்கிற வியாதி தீருமா, என்கிட்ட இருக்கிற கவலையெல்லாம் தீருமான்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ணுறான், தேவனுடைய உடன்படிக்கையை விட்டு போட்டு மனுஷன் எங்கெங்கே அலைகிறான். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஒரு மனுஷன் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய கையில் உடன்படிக்கை பெட்டி அவசியம் இருக்க வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஒரு மனுஷன் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய தோள் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையோடு பிணைக்கப்பட்டிருக்க வேண்டும், அல்லது அந்த நுகத்திலே இருக்க வேண்டும். அப்போ சாந்தமும் மனத்தாழ்மைங்கிற நுகம் ஒரு மனுஷனுடைய தோல் மேலே இல்லாமல் இருந்து, அல்லது உடன்படிக்கையாகிய பிரமாணம் அவனுடைய இருதயத்தில் இல்லாமல் இருக்கும் பொழுது அவனுக்கு இளைப்பாடுற இடத்தை தேடி தேடி அவன் தான் நடக்கணும். நடந்து 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 30 வருஷம் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு, இன்னும் வந்து ஒரு நிலையான அட்ரஸ் இல்லை, நிலையான வீடு இல்லை, எல்லாம் இருந்தும் சரி எனக்கு சமாதானம் இல்லை, வேலை இல்லை, கஷ்டம் தீரமாட்டேங்குது, இந்த வியாதி எனக்கு 3 வருஷமாக 4 வருஷமாக தொடருது அப்படின்னு சொல்லி நம்ம புலம்பிக்கிட்டே இருப்போம். காரணம் என்ன, நம்முடைய நுகம் இயேசு கிறிஸ்துவோடு பிணைக்கப்படவில்லை, அல்லது நம்முடைய தோள்கள் வந்து இயேசு கிறிஸ்துவோடைய நுகத்தோடு இணைக்கப்படவில்லை, நம்முடைய இருதயத்தில் உடன்படிக்கை பெட்டி இல்லை, அதனால நம்முடைய இளைப்பாறுற இடத்த அந்த பெட்டி தேடி காட்ட மாட்டேங்குது. அப்போ நம்ம எங்கே போனாலும் நம்மளுக்கு வழி காமிக்கிறதுக்கு இன்றைக்கு வந்து விஞ்ஞான கருவிகள்லாம் நிறையா இருக்குது. பஸ்ஸில் போகும்போது வழி தெரியாமல் போச்சு, காரில் போகும்போது வழி தெரியாமல் போயிட்டோம், கப்பலில் போகும்போது வழி தெரியாமல் போயிட்டோம்னா அதுக்கு வந்து இன்றைக்கு விஞ்ஞானத்தில் ஒரு கருவிகள் இருக்குது, அதை வச்சு கண்டுபிடிச்சோம்னா நாங்கள் எங்கே போயிட்டுருக்கிறேன், எவ்வளோ தூரம் வழி தேவை போயிட்டோம், நாம் எப்படி போகணுங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபோன்லேயே இருக்குதா, அப்பா இருக்கு, அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது, இன்றைக்கி அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது எல்லாமே. அதே மாதிரி தேவனுடைய சமாதானம் சந்தோஷம் நம்மளுக்கு வேணும்னா அந்த இதுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு பொருள் இருக்குது. என்ன பொருள்னா தேவனுடைய உடன்படிக்கை. தேவனுடைய உடன்படிக்கை நம்முடைய இருதயத்தில் இருந்தால் அது கண்டிப்பாக நம்முடைய சமாதானத்தை தேடி நம்மளுக்கு வழிகாட்டும். யாத்திராகமம் 33:12-14 வாசிப்போம்.
மோசே கர்த்தரை நோக்கி, தேவனே இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ என்று சொன்னீர், ஆகியும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவியில் சொன்னதுண்டோ? உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உண்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தரும் என்றார். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இழைப்பாளன் தருவேன் என்றார்.
போதும் போதும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு மோசைக்கு, நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன்னு சொல்கிறாரு. அப்போ மோசை என்ன ஆண்டவர்கிட்ட கேட்குறான்? ஆண்டவரே, நீர் என்னை பேர் சொல்லி அழைத்தீர், எனக்கு ஒரு ஜனத்தை நீர் கொடுப்பேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். ஆனால் அந்த ஜனங்கள்லாம் இப்போ இல்லை, நான் மட்டும் தனியாக இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட புலம்புறான். ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சாரு, ஆண்டவர் என்னை இந்த காரியத்தை செய்யும்படி அழைச்சாரு, நான் தனிமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மோசை முறையிடுறான். இன்னாரை அனுப்புவேன் அப்படின்னா உதவிக்கு இல்லை, என்னுடைய தரிசனத்தை என் மூலம் ரட்சிக்கப்படுகிறவர்கள், என்னால் நன்மையை அடைகிறவர்கள், தேவன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பங்கு போட்டு கொள்ளுகிறவர்கள், அல்லது எனக்கு உதவிக்காக எனக்கு இன்னாரை கொடுப்பேன் என்பது இன்னும் எனக்கு தெரியாது. அதனால் ஆண்டவரை நான் அறியணும், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு மோசே வந்து ஆண்டவர் முன்பாக முறையிட்டு கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன பதில் சொல்கிறாரு? ஜனங்க உனக்கு நிறையா கொடுப்பேன், திரளான ஜனங்களை உனக்கு கொடுப்பேன், உனக்கு வந்து உதவிக்கு 1000 பேர் 2000 பேர் இருப்பாங்க, அதனால் நீ கவலைப்படாதே ஆண்டவர் சொன்னாரா? இல்லை. என்ன ஆண்டவர்
சொன்னார்?
தேவனுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு
கேட்டீங்கன்னா
இழைப்பாறுதல் தருவேன். இப்போ ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கார், ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார், ஆண்டவர் நம்மளை முன்குறித்து இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வரணும், எனக்கு நிறைய பணம் வரணும், ஒரு சமயம் ஊழிய நான் செய்கிற ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் எனக்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் வரணும் அப்படின்னு நினச்சானா அது அவனுடைய தப்பு தான். ஆண்டவர் அழைத்தவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற வாக்கு தத்துவம் ஆண்டவருடைய சமூகம் முன்பாக செல்லும், அது போனால் போதும். ஆயிரக்கணக்கான ஜனம் வராங்க, லட்சக்கணக்கான பணம் வருது, அது எல்லாத்த விட தேவனுடைய சமூகம் நம்மளுக்கு முன் சென்றால் அதுவே பெரிய ஒரு ஆசீர்வாதம். தேவனுடைய சமூகம் நம்மளுக்கு முன்னாக செல்லும்போது நம்மளுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் யாருக்காவது தெரியுமா? கரெக்டு. என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? இல்லை, ரெண்டாவது இழைப்பாறுதல் ஆண்டவர் சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன். சமூகம் முன்னால் செல்லும்போது என்ன நடக்கும்? இப்போ உதாரணத்துக்கு சிந்திச்சு பாருங்களேன். இப்போ ஜனாதிபதி வர்றாரு, ஜனாதிபதிக்கு முன்னாலேயே பாதுகாப்பு கொடுக்குறாங்களா பின்னால் பாதுகாப்பு கொடுக்குறாங்களா? ஆனால் பின்னாலே இருக்குது, போவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றார், என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லுங்கிறாரு. அப்போ முன்னால் செல்லும் போது என்ன நடக்கும்? சோத்திரம். முதல்ல சத்துருக்களை சிதறடிப்பா, எதிரிகளை நம்மளை விட்டு துரத்துவார். இன்னைக்கு எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா 1000 பேர் வேணும், 2000 பேர் வேணும்னு எல்லா எதிரிகளை பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாங்க. நான் பிரசங்கம் பண்ணால் எப்போ நிறைய கூட்டம் வரணும், 500 பேர் 1000 பேர் வரணும்னு சொல்லி நாம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவருடைய சமூகம் முன்னால் போகாமல் இருந்தால் என்ன நடக்கும்? அவனுக்கு எல்லாமே நம்மளுக்கு சத்துருக்கள்
தான்.
பண்ணுவார். ஆமாம், பண்ண மாட்டார். ஆமாம், 11 மணி ஆகட்டும், 12 மணி ஆகட்டும், எத்தனை பேர் வந்திருக்காங்க? 1000 பேர் வந்துட்டாங்களா? அப்போ ரைட், 1 மணிக்கு பிரசங்கத்தை ஆரம்பிப்போம். ஆனால் ஆண்டவருடைய சமூகம் முன்னால் செல்லாமல் இருந்தால் அவ்வளவும் சாத்தான் தான். இன்றைக்கி நிறைய பேர் கூட்டத்தை நம்பி 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 போகிறாங்க, ஆனால் ஆண்டவருடைய சமூகம் முன்னால் செல்ல மாட்டேங்குது. பணம் நம்புகிறான், கூட்டத்தை நம்புகிறான், ஆனால் எல்லாம் தீமைங்கிறது தெரிய மாட்டேங்குது. அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஆட்கள் முக்கியம் இல்லை, பேர் முக்கியம் இல்லை, புகழ் முக்கியம் இல்லை, சத்துருக்கள் இல்லாமல் இருக்கணும், விரோதிகள் இல்லாமல் இருக்கணும், அப்படி இருந்தாதான் அவருக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். மீட்டிங் நடத்தி முடிச்சுட்டு காணிக்கன்றதில் சண்டை வந்து காசு கொடுக்குறதுல சண்டை வந்தால் எப்படி இருக்கும்? ரொம்ப தமாசா இருக்கும். நிறைய மீட்டிங்கில் சாப்பாடு முடித்தோன்னா சண்டை நடக்கும், இல்லாட்டினா பஸ் செலவு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. இங்கே தண்டையார்பேட்டையிலேருந்து வந்திருப்பான் ஒருத்தன், அவன் என்ன தெரியுமா எழுதுவான், நான் பாம்பேலேருந்து வந்திருக்கேன்னு எழுதுவான். நான் ஒரு மீட்டிங் போனேன், எல்லோரும் எங்கெங்கேருந்து வந்தீங்கன்னு எழுதி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆள் பக்கத்துலேருந்து வந்துட்டு, நான் பாம்பேலேருந்து வர்றேன் இந்த கூட்டத்துக்கு வேண்டி, அதனால் எனக்கு பாம்பேக்கு போகிற காசு கொடுக்கணும். அப்படியெல்லாம் பண்ணி அநியாயம் பண்ணி இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தை நாசம் படுத்துகிறாங்க. காரணம் என்னென்னா, தேவனுடைய சமூகம் முன்பாக செல்ல மாட்டேங்குது. ஜனங்களை எதிர்பார்த்து போகிறான், பணத்தை எதிர்பார்த்து போகிறான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ என்ன நினச்சி அதை நான் உனக்கு கொடுக்குறேன்றாரு. கொடுத்ததுக்கப்புறம் இது என்ன பிரச்சனை வருது நீ பார்த்துக்கன்றாரு. அதனால் ஆட்கள் முக்கியம் இல்லை, பெயர் முக்கியம் இல்லை, புகழ் முக்கியம் இல்லை. ஆண்டவர் உங்களுடைய நாம மகிமைப்படணும்னு சொல்லியாச்சுன்னா சரி நான் பார்த்துக்கிறேன், அந்த பொறுப்பு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு மனுஷனை அழைத்திருந்தால், அல்லது ஒரு குடும்பத்தை தெரிந்து கொண்டிருந்தால், அல்லது ஒரு மனுஷனை தேவன் ஆசீர்வதிக்க சித்தமாக இருந்தால், ஆண்டவருடைய சமூகம் அவனுக்கு முன்பாக செல்லும். எல்லா சத்துருக்களும் சிதறடிக்கப்படுவார்கள். அப்பொழுது அவருடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ யாருக்காருக்கு ஆத்மாவில் இளைப்பாறுதல் இருக்குதோ அவங்களாம் தெரிஞ்சுக்கலாம் ஆண்டவரனை அழைச்சிருக்காரா இல்லையான்னு. எரேமியா 31 1-2 வார்த்தைகளை வாசிப்போம். எரேமியா 31:1-2
அக்காலத்தில் நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்கள் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பட்டயத்திற்கு தப்பி வீட்டு ஜனம் வனாந்தரத்துக்கு இறக்கம் பெற்றது, இஸ்ரவேலுக்கு இறைப்பார்களை கட்டளையிட போகிறது என்று கர்த்தர் சொல்கிறார்.
போதும். பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்திலே இறக்கம் பெற்றது. அப்படின்னா சோதனையிலையும் கஷ்டத்திலையும் தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருந்தவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பினார்கள். நம்முடைய வாழ்க்கையில் சோதனை கஷ்டம் வந்தால் சகிக்க முடியாது. எல்லாம் நான் நினச்ச மாதிரியே நடக்கும். எப்படி நடக்கும்? நடக்கவே நடக்காது. அப்போ தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு, அல்லது சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிற கிறிஸ்துவனுடைய நுகத்தோடு பிணைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு, என்ன கஷ்டம் துன்பம் வந்தாலும் சரி ஆண்டவர் மாற்றுவார், ஆண்டவர் நம்மளை ரட்சிப்பார், ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்கிற அந்த மனசோடு நம்ம கஷ்டங்களையும் துன்பங்களையும் சகித்து சகித்து போகும்போது நாம் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்கிறோம். தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பி நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கும்போது, ஆத்மாவில் ஜீவனோடு இருக்கும்போது, ஆவியில் ஜீவனோடு இருக்கும் பொழுது நம்மளுக்கு இளைப்பாறுதல் ஆண்டவர் தருகிறார். அப்போ இன்றைக்கி வந்து நம்ம சொல்கிறோம் இளைப்பாறுதல் யாருக்கு? பாவிக்கு தான் வேணும், துன்மார்க்கனுக்கு தான் வேணும், ஜெயிலில் இருக்கிறவனுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். இல்லை, ஆனால் அவங்களுக்கு தேவை தான். ஆனால் அதை விட யாருக்கு தேவை? இன்றைக்கு நம்முடைய ஆத்மா எப்படி இருக்குது? நாம் எல்லாருமே அடுத்தவங்களுடைய ஆத்மாவை தான் நம்ம தேடி தேடி ஓடிட்டுருக்குறோம். நம்முடைய ஆத்மா இன்றைக்கி எப்படி இருக்குது? ஆள் மட்டும் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம், ஆத்மாவும் ஆவியும் ரெண்டு பேர் அங்கே அழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், பூமியெல்லாம் சுற்றிட்டு வந்த மாதிரி நாம் சுற்றிக்கிட்டு வருவோம், ஆனால் சரீரம் மட்டும் இங்கே உட்காந்து அப்படியே பார்த்துட்ருக்கோம். இவன் என்ன பண்ணனா, அவன் என்ன பண்ணனா, டிவி ஆஃப் பண்ணமா, மோட்டர் ஆஃப் பண்ணமா, அங்கே இன்னைக்கு அண்ணன் என்ன பண்ணுவான், தம்பி என்ன பண்ணுவான், இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. காரணம் என்னென்னா, தேவனுடைய சமூகத்தில் இளைப்பாறுதல் இல்லை, அதனால் மனசு அப்படியே அளப்பாஞ்சிக்கிட்டே
இருக்கு.
ஆமாம், அப்படி போய் 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 மனசு திண்டாடிட்டு இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய நியாய தீர்ப்பு. தேவனுடைய நியாய தீர்ப்புன்னு சொன்னால் நம்மளுக்கு ரொம்ப வறுமை வந்துடும், நோய் வந்துடும், யோபு மாதிரி சொரியெல்லாம் நம்ம எடுத்து ஓடெல்லாம் வச்சு சொரிஞ்சிட்டு இருப்போம்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். இல்லை, யோபு வந்து ஓட்டு எடுத்து சொரிஞ்சானுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன யாருக்காவது தெரியுமா? யோபு சொறி சிறங்கு வந்து ஓட்டு எடுத்து சொரிஞ்சிட்டு இருந்தான். அதே மாதிரி இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்திருக்குது. ஆவிக்குரிய நிலைமையில் யாராவது சொல்ல முடியுமா? இல்லை, சொல்லுங்க பாப்போம். யோபு வந்து புண்ணெல்லாம் அழுகி நாத்தம் எடுத்து ஒரு ஓடு எடுத்து சொரிஞ்ச மாதிரி இன்றைக்கு ஆவிக்குரிய நிலைமையில் தேவ ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு வந்திருக்குது. அவன் ஓடு எடுத்து சொரிஞ்சிக்கிட்டே
இருக்கிறான்.
இல்லை, அதுவும் இல்லை. சோத்ரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தனக்கு என்ன தெரியுதோ தன்னுடைய அறியாமை அப்படின்னா தனக்கு என்ன தெரிஞ்சிருக்குதோ அதைய சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறான். அதான் ஓடு எடுத்து சொல்லிடுறது. நம்ம சாதாரணமாக சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கும்போது என்ன சொல்லுவான்? இவன் என்ன சும்மா சொரிஞ்சிட்டே இருக்கிறான், அரிச்சிட்டே இருக்கிறான் இவன். அதனால் அவனுடைய அறிவு என்ன இருக்குதோ, அவனுக்கு என்ன தெரியுதோ, யோபு என்ன சொல்கிறான், இந்த மாதிரி நிறையா நான் நன்மை செஞ்சேன், நான் நீதிமான், நான் குற்றமற்றவன் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப தன்னுடைய வார்த்தையிலேயே புலம்பிகிட்டு இருக்கிறான். அதே மாதிரி இன்றைக்கு தேவனை அறிந்த ஜனங்கள் தங்களுடைய என்ன தெரிஞ்சிருக்குதோ அதையே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து அவனுடைய அறியாமை. இப்படியாக தேவ ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது அல்லது கஷ்டங்களையும் துன்பங்களையும் சகிக்காமல் இருக்கும் பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பு நம்மளுக்கு வருது. அந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் சகித்தவர்களுக்கு, பட்டயத்து தப்பினவர்களுக்கு தேவன் இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறார். உபாகமம் 12:9-14 வரை வாசிப்போம். சபை இல்லாத இடம் உலகத்தில் எங்கேயுமே இல்லை. ஜெயிலில் கூட சபை இருக்குது. யாருக்காக தெரியுமா? ஜெயிலில் சர்ச் இருக்குது, கோயில் இருக்கு. யாருக்கு என்ன விருப்பமோ அங்கே போய் இருந்து அவன் மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜெயிலையும் கூட வாய்ப்பு இருக்குது மனம் திரும்புறதுக்கு. தெரியாது, ஆனால் இருக்கு. ஜெயிலுக்குள்ளேயும் சபை இருக்கு. நான் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கும்போது ரோடு வந்து ஜெயிலுக்குள்ள போகும். ஜெயிலுக்குள்ள போய் சுத்தி பார்த்துட்டு எல்லா ஆளுகளையும் பார்த்துட்டு நான் வருவோம். போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இன்றைக்கு நாம் இளைப்பாறிக் கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், தேவன் நம்மளுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்கிறோம் என்று சொன்னால், நம்ம இருக்கிற பகுதியில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆலயம் இருக்கும், அல்லது ஒரு தேவனை ஆராதிக்கிற ஒரு இடம் இருக்கும். அங்கே என்ன பண்ணணும்?
உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அங்கே நீங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், உங்கள் சர்வாங்க தகனங்களையும், உங்கள் பலிகளையும், உங்கள் தசம பாகங்களையும், உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும், நீங்கள் கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ள விசேஷித்த எல்லா பொருத்தனைகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாய கர்த்தருடைய சந்நிதியில் நீங்களும் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரதிகளும் உங்கள் வேலைக்காரரும் உங்கள் வேலைக்காரிகளும் உங்களோடு பங்கும் சுதந்திரமும் இல்லாமல் உங்கள் வாசல்களில் இருக்கிற லேவியனும் சந்தோஷப்படுவீர்களாக.
அப்படின்னா நீ இளைப்பாறுதல அடைந்திருக்கிறாய் என்றால், நீ குடியிருக்கிற பகுதியில் ஒரு ஆலயம் இருக்கும், அங்கே வந்து என்ன பண்ணணும்? தசமாபாகம் காணிக்க பொருத்தின எல்லாத்தையும் அங்கே கொண்டு போகணும். அப்போ வரும்போது உங்களுடைய வீட்டில் இருக்கிற எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்திருக்கணும். இப்போ ஒரு புருஷன் ஒரு சபைக்கு போகிறாரு, மனைவி சபைக்கு போகலைன்னா பரவாயில்ல, ஜெபம் பண்ணி மனைவியை நான் மணந்து வைக்கலாம். ஆனால் மனைவி ஒரு சபைக்கு போகுதுன்னா அது வேத பிரமாணத்தின்படி தப்பு. ஒரு வீட்டில் வந்து ஒரு தாய் தகப்பு இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அங்கே ரெண்டு அண்ணன் தம்பி இருக்காங்க, நாலஞ்சு குடும்பம் ஒரு குடும்பமாக இருக்காங்கன்னு சொன்னால், அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சபைக்கு போகிறது தப்பு. அதுக்கடுத்து வாசிப்போம். ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க நாலு பேர் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஆராதனைக்கு போகக்கூடாது. அப்படி போயிட்டு இருந்தாங்கன்னா இதுவரைக்கும் அறியாமையில் இருந்திருக்காங்க, இனிமேலாவது ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே ஆலயத்துக்கு தான் போகணும். ஒன்றா இந்த ஆலயத்துக்கு வரணும், இல்லாட்டினு எங்கே மனசு நம்மளுக்கு விருப்பமாக இருக்குதோ அந்த ஆலயத்துக்கு போயிடணும். அப்படி கண்ட இடமெல்லாம் போய் நம்ம பலி செலுத்தினோம்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம குடும்பமாக பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன் ஆண்டவர் குடும்பம் ஆண்டவர் பிரிச்சாரு? ஏன் வந்து பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும் போது நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு ஏற்றபடி ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து அதை உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து பூசிக்கணும்னு இருக்குது. ஆனால் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிற நாலு பேர் அஞ்சு பேர் என்ன பண்ணுறாங்க? நான் இந்த சபைக்கு தான் போவேன், நான் அந்த சபைக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மனம் போல போக்கு ஆண்டவர் விட்டுருவார். ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்காது. நம்மளுக்கு என்னமோ தெரியல, நம்மளை விட்டு வறுமை நீங்காமல் இருக்குது, கஷ்டம் நீங்காமல் இருக்குது, சோதனை நீங்காமல் இருக்குது, நான் எந்த பாவமும் செய்யலை, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு நாம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் வசனத்தில் சொல்லப்பட்டபடி பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நடவுங்கள் அப்படின்னா, சபைக்கு போகிறத பற்றி தேவனை ஆராதிக்கிறத பற்றி பூர்வ பாதை என்னன்னு கேட்டிங்கன்னா, மோசே கொடுத்த பிரமாணத்தில் நீ இளைப்பாறி சந்தோஷமாக இருக்கும் பொழுது நீ இருக்கிற பகுதியில் தேவனை ஆராதிப்பதற்காக ஒரு இடம் இருக்கும். அங்கே நீ என்ன பண்ணணும்? நீ குடும்பமாக உன் குமாரத்தையும் உன் குமாரனும் எல்லாரும் சேர்ந்து அங்கே போய் இருந்து தேவனை ஆராதித்து அங்கே தசம காணிக்க பொருத்தனையை செலுத்தி நீ அமைதியாக இருக்கணும். நீ கண்டனமெல்லாம் தேவனை ஆராதிப்பதற்காக ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க நீங்கள் போகக்கூடாது. இப்போ இங்கேருந்து ஆராதனை இந்த நம்ம வந்து இந்த பகுதியில் குடியிருக்கிறோம், உடனே நம்ம இந்த பகுதிக்கு வரோம். நம்ம இங்கேருந்து எங்கே போகிறோம்? மதுரைக்கு போகிறோம்னு வச்சுக்கலாமே. இல்லை ஒரு குடும்பம் இங்கேருந்து மதுரைக்கு வந்து வேலை விஷயமாக போயிட்டாங்க அப்படின்னா, அந்த மதுரையில் வந்து அந்த பகுதியில் தேவனை ஆராதிப்பதற்காக ஒரு இடம் தேவன் தெரிந்து வைத்திருப்பார். அந்த இடத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் உடன்படிக்கை நிலைத்திருந்தால் அந்த உடன்படிக்கை அந்த சபை இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிக்கும். இல்லாட்டினா எங்கேயாவது பெரிய சர்ச்சு சிலுவனை பெருசாக வச்சுருந்தா அங்கே போயிடுவாங்க. நம்ம அப்படி போக மாட்டோம். நம்மளுக்கு ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கொடுக்குற சபை எது? உண்மையாக தேவனை ஆராதிக்கிற சபை எது? ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற ஜனங்கள் எங்கே இருக்காங்கங்கிறத நம்மகிட்ட இருக்கிற உடன்படிக்கை அது நம்மளை தேடி கண்டுபிடிச்சிடும். அங்கே தானாக போயிடும். கண்டிப்பாக நம்ம உலகத்தில் அகிலாண்டத்தில் எங்கே இருந்தாலும் சரி, பூமியினுடைய எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, அங்கே ஒரு சபை இருக்கும். அப்படி இருக்கிற சமயத்தில் நாம் குடும்பமாக அங்கே தான் போகணும். அதனால் நம்ம மதுரைக்கு போனதுக்கப்புறம் நான் இந்த சபைக்கு வரமாட்டேன், எனக்கு அந்த சபை தான் வேணும், எனக்கு இந்த சபை தான் வேணும்னு சொல்லிட்டு நாம் மனம் போன போக்கில் அங்கே போய் பிரித்து போகக்கூடாது. அப்படியாக இன்றைக்கு வரைக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பல சபைக்கு போய் பிரிஞ்சு ஆராதனை செஞ்சது போதும். உண்மையான தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் குடும்பமாக இருந்து பஸ்காவை, பஸ்கான என்ன அர்த்தம் யாருக்கா தெரியுமா, பஸ்கா பண்டிகை, தேவனுடைய வார்த்தை. கரெக்டாக பஸ்கான என்ன அர்த்தம் யாருக்கா சொல்ல முடியுமா? பஸ்கா அப்படின்னா பாஸ் ஓவர், கடந்து வந்த வழி. பஸ்கான் சொன்னா பாஸ் ஓவர், பஸ்கா. அப்போ எப்படி எகிப்திலிருந்து நாம விடுதலையாகி வந்தோம்? பாவத்திலிருந்து மனம் திரும்பி வரும்போது நாம போய் ஒருத்தர் பிரதம சபையில் ரசிக்கப்பட்டாரா? ஒரு ஆள் வந்து ஆர்சியில் ரசிக்கப்பட்டாரா? ஒரு ஆள் சிஎஸ்எஸ் சபையில் போய் ரசிக்கப்பட்டாரா? கிடையாது. பாவத்திலிருந்து மனம் திரும்பும்போது எல்லாரும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் ரசிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எல்லாரும் குடும்பமாக ஒரு சபைக்கு தான் ஆராதனைக்கு போவோம். இது எந்த சபையிலும் சொல்ல மாட்டாங்க. சொன்னால் இங்கே இருக்கிற ஆளுகள்லாம் வந்து வேறு சபைக்கு ஓடிடுவாங்கன்னு சொன்னால் அவர் பயந்துக்குவார். நான் வந்து பயப்பட மாட்டேன். இந்த சபையில் இருக்கிறவங்க குடும்பமாக ஆராதனைக்கு போகணும், அங்கே நாலு பேர் போகிறாங்க, நான் ஒரு ஆள் இந்த சபைக்கு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் தாராளம் அந்த சபைக்கு போயிடலாம். ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரே என்னை தெரிந்து கொண்டு எனக்கு வந்து யாரை வந்து உதவியாக கொடுப்பீர் என்று எனக்கு தெரியாது, நான் என்ன செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் எனக்கு சொல்கிற வார்த்தை உனக்கு முன்பாக போகும், நான் உனக்கு இழைப்பார்களை கட்டளையிடுவேன். ரெண்டு பேர் இருந்தாலும் சரி, மூணு பேர் இருந்தாலும் சரி, எனக்கு இழைப்பார்கள் இருக்கும். ஆனால் என்னுடைய வேலை என்னன்னா பைபிளில் இருக்கிறது அப்படியே சொல்ல வேண்டியதுதான். இதுதான் பூர்வ பாதை. கண்டனமெல்லாம் பலி செலுத்துறதுக்கு போகக்கூடாது. அப்படி யாராவது இது வரைக்கும் செஞ்சிருந்தீங்கன்னா அது பரவாயில்ல. அறியாமையில் இருக்கிற காலங்களில் தேவன் காணாத போல் இருந்தார். இன்னைக்கு பிரமாணம் இன்னைக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒரு இடத்துக்கு தான் ஆராதிக்கு போகணும். அது இந்த சபைக்கு வந்தாலும் சரி, அல்லது குடும்பமாக வேற ஏதாவது சபைக்கு போனாலும் சரி, அதை பற்றி பரவாயில்ல, அது அவங்கவுங்களுடைய ஆத்மா முடிவெடுக்கட்டும். அப்படியாக நாம் தேவனுடைய பிரமாணத்தில் நிலைத்திருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிற சமயத்திலே நாம் தேவனை ஆராதிப்பதற்கு கண்டனத்துக்கு அலையக்கூடாது. நாம் இருக்கிற பகுதியிலே தேவனுடைய ஆலயம் இருக்கும். அங்கே இருந்து தேவனை ஆராதித்து துதித்து பாடி மகிழ்ந்து காணிக்க தசம்பாக பொருத்தனைகளை கொண்டு வந்து செலுத்தி குடும்பமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்முடைய ஆத்மாவுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும். அப்புறம் குடும்பத்துக்கும் இழைப்பாறுதல் கிடைக்கும். நம்ம ஒரு ஆளுக்கு மட்டும் இழைப்பாறுதல் கிடைச்சா போதுமா? புருஷன் வந்து இழைப்பாறுதல் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு ஆவிக்குரிய சாப்பாடு இன்றைக்கி நல்லா கிடைச்சிது அப்படின்னு சொன்னால், மனைவி வந்து என்னமோ பேசுனாங்க என்னன்னு தெரியாது, நல்லா இருந்தது, என்ன பேசுனாங்கன்னு கேட்டால் தெரியல. பசங்க அதே மாதிரி தான். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ குடும்பங்களில் எல்லா கிறிஸ்தவ குடும்பங்களையும் அதே மாதிரி தான். நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சபைக்கு போயிட்டுருக்காங்க. பையன் ஒரு சபைக்கு, அம்மா ஒரு சபைக்கு, அப்பா ஒரு சபைக்கு, அண்ணன் ஒரு சபைக்கு, தம்பி ஒரு சபைக்கு, தங்கச்சி ஒரு சபைக்கு. எப்படி வீட்டில் வந்து அன்பு இருக்கும்? தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்காம இருக்குதுன்னா காரணம் என்னன்னா, முதல் காரணம் இதுதான். நம்ம விக்கிரக ஆராதனை செய்யறதில்ல, பிள்ளி சூன்யத்துக்கு போறதில்ல, ஏவல் வேறைக்கு போறதில்ல, இந்த மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு போறதில்லை. ஆனால் நம்மகிட்ட இருக்கிற பாவம் என்னன்னா, தேவனை ஆராதிப்பதற்கு தேவனுடைய பிரமாணத்தின்படி தேவனை ஆராதிக்காம நம்ம மனம் போன போக்கில் ஆராதிச்சுட்டு இருக்கோம். தேவன் அதுக்கு அனுமதி கொடுக்கறதில்ல. தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு இன்றைக்கு வரைக்கும் கிடைக்காமல் இருக்குதுன்னா காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம குடும்பமாக இருந்து தேவனை ஆராய்க்காதனால நம்மளுடைய குடும்பத்திலே சாபம் நம்மளை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. உபாகமம் 25:13 வரை வாசிப்போம்.
எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இழைத்து விழாய்ந்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரத்தில் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இழைப்பார பண்ணும்போது நீ அமலேக்கின் பெயரை வானத்திற்கு இல்லாதபடிக்கு அழிய பண்ண கடவா, இதை மறக்க வேண்டாம்.
போதும், இலைப்பாரி கொண்டிருக்கிற சமயத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. இது இன்னும் கூட கொஞ்சம் இப்போ எப்படி குடும்பமாக தேவனை ஆராதிக்காதனால நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோமோ, அதே மாதிரி ஞானார்த்தமாக இன்னும் கூட கொஞ்சம் ஆழமாக போகும்போது நாம் இலைப்பாரி கொண்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக சில காரியங்களை கவனமாக பின்பற்ற வேண்டும். அப்படி கவனிக்காமல் இருந்தோம்னா நம்ம எப்போ இழைப்பாடுறோமோ அந்த நேரம் பார்த்து சத்துரு நம்மளை மேற்கொண்டுவோம். நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது எதிரி வந்து நம்மளை
அடிச்சிருவான்.
பலவீனரை, என்ன பலவீனரை எப்படி பண்ணினாங்கன்னு கேட்டீங்கன்னா,
நீ இழைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான்.
வெட்டினான், யார் வெட்டினான்? அமலேக்கு வெட்டினான். சரி, அமலேக்குன்னா யாரு? இங்க மேல நாம வாசிக்கிறோம், உன் பையிலே பெரிதும் சிறிதுமான பலவிதமான நிறை கற்களை வைத்திருக்க வேண்டாம். அப்படின்னா தேவனுடைய பிரமாணத்திலே ஆனாலும் சரி, நாம் நம்முடைய மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறதுலே ஆனாலும் சரி, பாரபட்சம் பார்க்கக்கூடாது. என் தம்பி ஆச்சு, அண்ணனாச்சு, என் பையனாச்சு, மகனாச்சு அப்படின்னு பாரபட்சம் பார்க்கக்கூடாது. உன் பையிலே அப்படின்னா உன்னுடைய இருதயத்திலே நீ பாரபட்சம் பார்க்காத, மகன்னு பார்க்காத, தாயின்னு பார்க்காத. லேவிக்கு வந்து எப்படி ஆசாரி ஊழியம் கிடச்சிதுன்னா, தாய் என்றும் தகப்பன் என்றும் பிள்ளை என்றும் பாராமல் சத்துருக்களை வெட்டினதுனால தான் அவர்களுக்கு லேவி கோத்திரத்தினுடைய அந்த ஆசாரி ஊழியம் கிடச்சிது. அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு வரணும்னு சொன்னால், நம்மளுக்கு சமாதானத்தை தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். தாயின்னு பார்க்கக்கூடாது, மகன்னு பார்க்கக்கூடாது, பிள்ளைன்னு பார்க்கக்கூடாது, மருமகன்னு பார்க்கக்கூடாது, யாருன்னு பார்க்கக்கூடாது, பாரபட்சமே காட்டக்கூடாது. தேவனுடைய பிரமாணத்தில் இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்லணும். அப்படி பாரபட்சம் பார்த்தோம்னா என்ன நடக்கும்? ஆமாம், நியாயத்திலே முகதாட்சியம் நல்லதில்லை. தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு கேட்குறீங்க, இதை வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பயன்படுத்தணும். ஐயோ, இவன் எதிரியாச்சா, இவன் எப்படி ஆச்சு, அப்படி ஆச்சு, இவனுக்கு அது செய்யக்கூடாது அப்படின்னு இல்லை. தேவனுடைய பிரமாணத்தை அப்படியே செய்யணும். சத்துருக்களையா அவனை நேசிக்கணும், சொல்லணும். கேட்டா கேளு, காக்காட்டிப்போ. எக்காலம் ஊத வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ஊதலினா ஊழியக்காரனுக்கு தண்டனை. அதனால ஊழியக்காரன் என்ன பண்ணுவான்? எக்காலத்தை ஊதிடுவான். கேட்டா கேளு, கேட்காட்டிப்போம். கேட்க மாட்டேங்குது, கேட்கும். ஆமா, செவிட்டு வரியனா இருக்கு. அதனால சிறிதும் பெரிதுமான கற்களை வைத்திருக்க வேண்டாம். பாரபட்சங்கிறது நீ வைக்காத. அப்படி வச்சினா ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கும் பொழுது இந்த பாரபட்சம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பாரபட்சம் என்ன பண்ணனா, இது போய் ஆட்களை கூட்டிகிட்டு வந்து நம்முடைய ஆசீர்வாதத்தை இவனுக்கு வெட்டிடுவானுங்க. நம்முடைய ஆசீர்வாதத்தை நாமளே கெடுத்துருவோம். இன்றைக்கு நம்மளுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிறது யாருன்னா, சத்திரி யாருமே இல்லை. நம்ம பாரபட்சத்தை நம்முடைய இருதயத்தில் வச்சிருக்கும் போது அந்த பாரபட்சமே நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிறது. அதனால நீ இழைப்பாரும் போது அமலேக்கின் பெயரை வானத்தின் கீழ் இராதபடி அழிய பண்ண கடவாய். பாரபட்சம் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, பாரபட்சம் கள்ளத்தராசு எப்படி வருதுன்னா, சபைக்குள்ளே வரும்போது தலைவர், பொருளாளர், செயலாளர் இப்படி பதவிகளை உண்டாக்கும் போது அங்கே பாரபட்சம் வந்துடுது. இந்த பிரதர் ரொம்ப நாளாக வந்துட்டுருக்காரு, அதனால் இவர் என்ன பண்ணுவான், காணிக்கன்றதுக்கு போட்டுடலாம். இந்த பிரதர் ரொம்ப நாள் வந்துட்டுருக்காரு, அதனால் ஹவுஸ் விசிட்டிங்கெல்லாம் இவருக்கு இந்த பொறுப்பாக கொடுத்துடலாம். அப்படி ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு சபையில் அஞ்சாறு பேர் சேர்ந்துட்டாங்கன்னா ஒவ்வொரு பதவிகளை தேர்ந்தெடுத்துடுறாங்க. பதவிகளை தேர்ந்தெடுக்கும் போது என்ன ஆகுது, இங்கே ஊழியக்காரர் மெயினாக இருக்கிற தலை என்ன பண்ணுறாரு, காசு நிறையா இருக்கிறவனுக்கு நல்ல பதவி கொடுத்துட்றாரு. அப்போ இங்கே பாரபட்சம் நடக்குது. பாரபட்சம் நடக்கும்போது அவரே ஒரு நாளைக்கு என்ன பண்ணிடுவார், ஊழியக்காரனுக்கு நேர் எதிராக மாறிடுவார். ஆமாம், பாஸ்டர் மட்டும் ஒழுங்காக இருக்காரா? எனக்கெல்லாம் தெரியும், நான்லாம் கூட போகிறேன், எல்லா இடத்துக்கு போகிறேன்ல. இங்கே இப்படி பேசுகிறாரு, அங்கே இப்படி பேசுகிறாரு, பணக்காரங்கிட்ட இப்படி பேசுகிறாரு, ஏழைகிட்ட இப்படி பேசுகிறாரு அப்படின்னு பாரபட்சம் பார்க்கும்போது அந்த பாரபட்சமே ஒரு ஆளுக்கு எதிரியாக மாறுகிறது. அதனால் தேவனுடைய வார்த்தையை உள்ளதுன்னு உள்ளபடி இல்லாத இல்லாபடி சொல்லுங்கள், மிஞ்சினது தீமை நாள் உண்டாயிருக்கும். அதனால் இன்றைக்கி கேட்ட பிரசங்கத்தை எல்லோரும் வீட்டில் போய் சபைக்கு வர, வேறு சபைக்கு போயிட்டுருக்காங்களா அவங்ககிட்ட சொல்லணும், இப்படி தான் பிரமாணம் இருக்குது, கீழ்ப்படிஞ்சு நீங்கள் வர்றதுனா வா, இல்லாட்டி நான் வந்து உன்னுடைய சபைக்கு
வர்றேன்.
ஆமாம், ஒன்று எங்கள் சபைக்கு வா, அப்படி வரலனா நான் தேவனுடைய பிரமாணத்தை கீழ்ப்படிந்து நான் உன்னுடைய சபைக்கு அங்கே
வந்துடுறேன்,
நீ வா. எது சரி, ஆபிரகாம் லோத்துக்கிட்ட சொன்ன மாதிரி, நான் இந்த பக்கம் போனால் நான் அந்த பக்கம் போகிறேன், நீ எந்த பக்கம் போகிற, உனக்கு பச்சையாக எந்த பக்கம் தெரியுது, அந்த சபை நல்லதாக தெரியுதா, நானும் அங்கே வந்துடுறேன் வா, நம்ம எல்லோரும் அங்கே போகலாம். அது வரமாட்டேன்னு சொன்னா நம்ம சத்ரு வந்து அந்த சபை தான் நல்ல சபைன்னு சொல்லிட்டு
இருக்கிறான்.
ஆமாம், போய் நாலு நாளைக்கு போய் சொல்லி மனம் திருப்பி கூட்டு வர வேண்டியதுதான். ஆமாம், போன போய் இந்த மாதிரி இங்கே பாரு எப்படி பேசுகிறாங்க, இது எப்படி இந்த வசனம் அர்த்தம் என்ன, இந்த வசனம் அர்த்தம் என்னன்னு சொல்லி பாடம் சொல்லி கொடுத்து, ஆமாம் போகிற மாதிரி போய் அங்கே போய் மனம் திருப்பி அங்கே இன்னொரு ஆத்மா பிடிச்சிட்டு வரணும். அது கலக்காது, இது எப்படி கலக்கும், இங்கே அதுக்கு தானே உட்காந்து அடிப்படையாக சொல்லி கொடுக்கறது.
ஆ,
ஒன்றும் கலங்காது. ஆமாம், சமூகம் அங்கே முன்னால் போகும். சமூகம் முன்னால் இல்லாமல் இருந்து அங்கே வந்து பணம் இருக்குது, நிறைய ஆளுங்க வந்துட்டாங்க, ஆடிடுறாங்க, பாடுறாங்க, நல்ல ஆர்கன்லாம் போடுறாங்கன்னா ஆட்டம் பாடம் கொண்டாடிட்டு அங்கேயே உட்காந்துக்க வேண்டியதுதான். அப்படி வந்து நம்ம வந்து என்ன ஞானமாக இருந்து ஒரு ஆள் ஒரு சபைக்கு வரலன்னா தெரியுது, அந்த சபைக்கு போகிறாங்கன்னா நம்மளும் அங்கே கூட போகணும், கூட போயிட்டு நாலஞ்சு நாள் பார்த்ததுக்கப்புறம் திரும்பி அந்த ஆளுக்கே கூப்பிட்டு வரணும். அப்படியாக நம்முடைய இருதயத்தில் பாரபட்சம் காட்டக்கூடாது, தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது இருக்கிற மாதிரி சொல்லணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரமாணத்தை வைக்கக்கூடாது. அப்படி வந்து நம்ம வந்து குடும்பத்திலேயானாலும் சரி, சபையில் ஆனாலும் சரி, பதவிகளை உண்டாக்கும் பொழுது என்ன ஆகுது, அந்த பதவியை நம்முடைய குடும்பத்தை அல்லது நம்முடைய சபையை வந்து அது நாசம் பண்ணுகிறது. ஆமாம், பிரிவினையை கொண்டாந்துருது. அதனால் குடும்பத்திலேயா இருக்கட்டும், சபையிலேயா இருக்கட்டும், பதவிகளை நியமிக்காதீங்க. அவன் பெரிய பையன், அவன் எல்லாம் தான், அவன் தான் பார்க்கணும், இது கடைசி கடைக்குட்டி அதனால் ரொம்ப செல்லம் கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. கண்டிப்பாக எல்லாரும் தேவனுடைய பிரமாணத்துக்கு முன்பாக சமம்.
ஆமாம்,
கரெக்டாக பிடிக்கணும். ஆமாம், அப்படி பார்க்கக்கூடாது, பார்த்தோம்னா அப்புறம் ரெண்டு பேர்த்துக்கும் பிரச்சனை ஆயிரும். சரி, எப்படி அமலேக்கு கள்ளத்தராசு அப்படிங்கிறத பைபிள்லேருந்து எப்படி நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரமான வசனத்தை எடுப்போம். யாத்திராமம் 17:8 வாசிப்போம்.
அமலேக்கே வந்து ரெடி தீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ண, நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலே கூட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள், அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிஸ்ஸி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார்.
மோசே வந்து ஒரு இடத்துல மலை உச்சியில் போய் நின்றுட்டார். அப்போ அமலேக்கியர் வந்து இஸ்ரேல் ஜனங்களோட யுத்தம் பண்ணுறாங்க. யுத்தம் பண்ணும்போது மோசம் என்ன பண்ணார், ஒரு மலை மேலே போய் நின்றுட்டார். மலை மேலே போய் நின்று என்ன பண்ணார், கையை இப்படி தூக்கல, இப்படி தூக்கிட்டார். அல்ல இப்படி, ஆமாம் கரெக்டு, இப்படி நின்றுட்டார். இப்படி நிற்கும்போது என்ன ஆகுது, சண்டை பயங்கரமாக போடுறாங்க. இவர் கை வலிக்குதுன்னு கை இப்படியே விடும்போது என்ன ஆகுது, ஆமாம் இஸ்ரேல் ஜனங்க தோற்று போகிறாங்க, அமலேக் ஜெயிச்சிடறாங்க. ஏறெடுத்து தான் இப்படி தான் கையை வச்சுட்டு இருக்காரு. ரெண்டு கையும் வலிக்கும் போது கீழே விடுறாரு, கீழே விடும்போது அமலேக்கு ஜெயிக்கிறான். கை மேலே வரும்போது எத்தனை நேரம் நிற்க முடியும், மணிக்கணக்காக நின்றுட்டே இருக்காரு. அப்போ இந்த மாதிரி பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டான், ஏன்னா கை கீழே வரும்போது அவன் ஜெயிக்கிறான். இப்போ இது என்ன பண்ணணும், கை நேராக பிடிச்சிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், ரெண்டு பேர் வந்து ரெண்டு பக்கம் ரெண்டு கல்லை உருட்டி வச்சு உட்காந்துக்கிட்டானுக்கா. உட்காந்துக்கிட்டு நின்னாலே இவனுக்கு கால் வலிக்குமா, நின்றுட்டுறது இவன் தோல் மேலே கை வச்சானா அவன் நின்றுட்டு அவனுக்கு கால் வலிக்குது. அதனால் பார்த்தானுக்கா, இது கொஞ்சம் நஞ்சம் முடிகிற மாதிரி இல்லை. ரெண்டு பேர் ரெண்டு கல்லை உருட்டுக்குனா ரெண்டு சேரை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டானுங்க, அவன் தோல் மேலே கை வச்சுட்டாரு. யுத்தம் முடிகிற வரைக்கும், சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் அவர் கை ஒரே சமமாக இருந்தது. அப்போ தராசு தட்டு மாதிரி சமமாக இருந்தால் தேவனுடைய ஜனங்கள் ஜெயம் கொள்வார்கள். இந்த கை கீழே இறங்குச்சு, தராசு தட்டு ஒன்று மேலே கீழே இறங்குச்சு, அப்புறம் சத்துரு ஜெயிச்சிருக்கும். அப்போ கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது, கரெக்டு. ஆனால் கள்ளத்தராசு நம்முடைய வாழ்க்கையில் அல்லது பாரபட்சம் தேவனுடைய பிரமாணத்தில் உள்ளதை உள்ளபடி சொல்லாமல் மாற்றி சொன்னோம்னா அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுனா அது தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருக்கும். அப்படின்னா தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரத்து கொள்வதற்கு, சிங்காசனம்னா பதவி ஆசை, தேவன் நம்மளுக்கு வைக்கிற பதவிகளை அல்லது தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு கொள்வதற்கு இந்த கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவறுப்பான. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நாம் பார்த்து நம்முடைய வீட்டில் இருக்கிற அந்த பதவி, நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை இன்றைக்கி நாமளே இழந்துட்டு வரோம். அதனால் நம்ம இருதயம் சந்தோஷமாக இருக்குதா, பாரபட்சங்கிறது நம்முடைய இருதயத்தில் காட்டக்கூடாது. பிரமாணம் பிரமாணம் தான், அதை மீறவே கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்தால் நம்ம நல்லா இழப்பாறிட்டு இருக்கும்போது சத்துரு பக்கத்தில் வர முடியாது. அப்போ பாரபட்சம் நம்ம பார்த்து நம்ம அப்படியே விட்டுட்டோம், ஏமாந்து விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த பாரபட்சமே நம்மளுக்கு விரோதியாக மாறி நம்முடைய ஆசீர்வாதத்தையெல்லாம் அழித்து விடும். அதனால் வானத்தின் கீழெங்கும் எங்கேயுமே பாரபட்சங்கிறது காமிக்கக்கூடாது, கள்ளத்தராசு எங்கேயும் பயன்படுத்தக்கூடாது. தேவனுடைய பிரமாணம் பிரமாணம் தான், இதை கேட்டால் கேளு, கேட்காட்டிப்போ. எனக்கு ஆத்துமாக்கள் இல்லைனாலும் பரவாயில்ல, சபையில் ஆட்கள் வராமல் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நண்பர்கள் இல்லைனாலும் பரவாயில்ல, பிரமாணம் பிரமாணம் தான். தேவன் அழைத்த மனுஷனுக்கு தேவனுடைய சமூகம் முன்பாக செல்லும், அந்த மனுஷனுக்கு தேவன் இழைப்பாறலை கொடுப்பார். அப்போ பாரபட்சம் பார்த்து ஜனங்களை நிறைய கூப்பிட்டு இவங்கனால வர்ற பிரச்சனையை பார்த்துட்டு மனுஷன் கஷ்டப்படுறத விட இந்த ஜனங்களும் வேண்டாம், நம்மளுக்கு தொந்தரவும் வேண்டாம், பணமும் வேண்டாம், அமைதியாக இருந்து நாம் ஜெபம் பண்ணி இழைப்பாறுதலோடு இருந்து ஆண்டவர் சமூகத்துக்கு போகிறது அது எவ்வளோ பெரிய காரியம். நெகேமியா 9:21 28-31 நெகேமியா 9:21 8:31
அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு அவர்கள் கையிலே ஒப்புவித்தீர். அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே அநேகந்தரம் விடுதலையாக்கிவிட்டீர். அவர்களை உம்முடைய நியாயப்பிரமாணத்துக்கு திரும்ப அவர்களை திட சாட்சியாக கடிந்து கொண்டீர். ஆனாலும் அவர்கள் அகங்காரம் கொண்டு உம்முடைய கற்பனைகளுக்கு செவிடாமல் கீழ்ப்படிந்து நடக்கிற மனுஷன் செய்து பிழைக்கிற உம்முடைய நீதி நியாயங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்து தங்கள் தோளை முரட்டுத்தனமாய் விலக்கி செவிடாமல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி கொண்டார்கள். நீர் அநேக வருஷமாய் அவர்கள் மேல் பொறுமையாய் இருந்து உம்முடைய ஆவியினால் பேசின உம்முடைய தீர்க்க தரிசிகளை கொண்டு அவர்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்டாலும் அவர்கள் செவிடாதபடியினாலே அவர்களை அந்நிய தேச ஜனங்களின் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன்.
போதும். அப்ப இன்றைக்கு பார்க்கும்போது நாம நிறைய பேருக்கு இளைப்பாறுதல் கிடைச்சிரும். இளைப்பாறுதல் கிடைக்கிறது எப்போ? பணம் கொஞ்சம் நிறைய வந்துட்டா இளைப்பாறுதல், ஒரு நல்ல வேலை கிடைச்சிட்டா ஒரு இளைப்பாறுதல், ஒரு நல்ல பதவி கிடைச்சிட்டா இளைப்பாறுதல். ஆனால் அந்த பதவி கிடைக்கிறதுக்காக ரொம்ப நாள் ஜாம் பண்ணிட்டு இருப்பான். ஆண்டவரே எனக்கு ஒரு 50,000 வேணும், எனக்கு இந்த செலவு இருக்குது அந்த செலவு இருக்குது, எனக்கு அந்த கடன் பிரச்சனை தீரணும், இந்த மாதிரி வர வேண்டிய பணம் வரணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஜாம் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் வந்த உடனே என்னாச்சு? உடனே ஆண்டவர் குராதமாக முரண்டாட்டம் பண்ணுறது. இளைப்பாறுதல் வந்த உடனே மனுஷனுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனை துதிக்க மாட்டான், நன்றி செலுத்த மாட்டான். உடனே காசு கையில் கிடச்சாச்சு, ஒரு நல்ல வேலை கிடச்சாச்சு, ஒரு நல்ல கார் கையில் கிடச்சாச்சு, நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னேன்னா உடனே திரும்பவும் முரட்டாட்டம் பண்ணுறது. பழைய மாதிரி போய் என்னை யாரும் பிடிக்க முடியாதுன்னா, எனக்கு இப்படி தெரியும் அப்படி தெரியும், எனக்கு அவங்கள தெரியும் இவங்கள தெரியும்னு சொல்லிட்டு நாம் போய் போய் யாரை தெரிஞ்சு ஆண்டவரை தெரியலன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை தெரியலனா ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ இளைப்பாறுதல் கிடைக்கிற வரைக்கும் ஆண்டவரை நோக்கி மன்றாடி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. இளைப்பாறுதல் கிடைச்சதுக்கப்புறம் நான் யார் தெரியுமா அப்படிங்கிற சுவாபத்தை காமிச்சு தேவனுடைய கற்பனைக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணுவார்கள். திருப்பியும் முரட்டாட்டம் பண்ணி தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும்போது, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், இந்த மாதிரி பாவத்தை மன்னியும், என்னுடைய இறங்கும் இந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி நான் மன்னிப்பு கேட்கும்போது, திரும்பவும் ஆண்டவர் நம்மளுக்கு மனம் இறங்கி திரும்பவும் நம்மளுக்கு இளைப்பாறுதல் தேவன் கட்டளையிடுகிறார். இப்படி எத்தனையோ தடவை நாம் வந்து இளைப்பாறுதல் கிடைச்சதுக்கப்புறம் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போகும் பொழுது நியாய தீர்ப்பை அனுபவித்து அந்த நியாய தீர்ப்பை தாங்க முடியாமல் பல தடவை மன்னிப்பு கேட்டு கேட்டு நம்ம வந்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அவ்வளவும் கிருபையாக இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிட்டிருக்கிறார். அதனால் நம்மளுக்கு சமாதான இருதயத்தில் கிடைச்சிருச்சா? தேவன் நம்மளுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டிருக்கிறாரா? உடனே நம்ம தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து குடும்பமாக இருந்தால் குடும்பமாக தேவனை ஆராதிக்கணும், தனியாக இருந்தால் அதற்கேற்றபடி பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும், பிள்ளைகள் 4-5 பேர் இருந்தாங்கன்னா அந்த பிரமாணத்தின்படி பஸ்கா பண்டிகை எப்படி புசிக்கணும், எப்படி தேவனை ஆராதிக்கணும், கண்டடத்துக்கு ஆலயத்துக்கு போகக்கூடாது, பாரபட்சம் பார்க்கக்கூடாது, இப்படி இது எல்லா பிரமாணத்திலும் நம்ம நிலைத்திருக்கும் பொழுது நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவித்து நாம் சமாதானமாக இருந்து நல்ல நித்திரையும் நல்லா இருக்கும், நம்ம வீட்டில் சமாதானம் இருக்கும், நல்ல நிம்மதியான வாழ்க்கை இருக்கும். அதனால் தேவனுடைய இளைப்பாறுதல் நம்மளுக்கு வேணும்னு சொன்னால், முதலாவது தேவனுடைய சாந்தமும் மனத்தாழ்மையை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளணும், அப்புறம் உடன்படிக்கையில் நிலைத்திருக்கணும். இப்படியாக நம்மளுக்கு இளைப்பாறுதல் கிடைச்சதுக்கப்புறம் பாரபட்சத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றணும், அப்புறம் வந்து பதவி ஆசைகளை நாம் வெறுக்கணும். இப்படியாக நாம் தேவனுடைய பிரமாணத்தில் நிலைத்திருக்கும் போது தேவன் நம்மளுக்கு கொடுக்குற சமாதானம் நித்திய சமாதானமாக இருக்கும். அந்த சமாதானத்தை யாருமே நம்முடைய இருதயத்திலிருந்து எடுக்க முடியாது. இன்றைக்கி சமாதானம் வர்ற மாதிரி வருது, இளைப்பாறுதல் வர்ற மாதிரி வந்தது, எப்படி வந்தது அப்படி ஓடிடுது. காரணம் என்ன? இளைப்பாறுதல் தேவனுடையது. மனசை இளைப்பாறினா சினிமாவுக்கு போனானா மூணு மணி நேரம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும், அப்புறம் வெளியில் வந்தால் பயங்கரமாக நரகமாக மாறி சமாதானம் கிடைக்கும்னு சொல்லிட்டு சாராயத்தை குடித்தானா ஒரு 2 மணி நேரம் நல்லாயிருக்கும், 2 மணி நேரம் கழிச்சு சார் ரொம்ப போச்சு அது அது பிடிக்காமையே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படும். அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் சமாதானத்தை கட்டளையிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக சமாதானத்தை கொடுத்தவருக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த பிரமாணத்துக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். தனியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரமாணம், திருமண மாணவர்களுக்கு ஒரு பிரமாணம், பிள்ளைகளை வச்சு வளர்த்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரமாணம், இப்படி எல்லாத்துக்கும் ஒரு பிரமாணம் இருக்குது. பிரமாணம் இல்லாத ஒரு காரியம் ஆண்டவருடைய வார்த்தையில் இல்லை. எப்படி எந்தப்பட்ட நிலைமையில் நான் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் தேவன் பிரமாணங்களை வைத்திருக்கிறார். ஆனால் பிரமாணத்தை நம்ம வாசித்து தெரிந்து கொண்டு பாரபட்சம் காமிக்காமல் நம்ம கீழ்ப்படியணும், பாரபட்சம் காமிக்காமல் நம்மளும் மற்றவங்களுக்கு சொல்லணும். இப்படி நாம் இருக்கும்போது தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்திலே நிலை நிற்கும், நம்முடைய இருதயத்திலே நிலை நிற்கும். நிலைப்பாறும் போது தேவனுடைய சமூகம் நம்மளுக்கு முன்பாக செல்லும். அப்போ நம்மளுக்கு சத்துருக்கள் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் தொந்தரவு வருதுன்னு சொன்னால், நான் எல்லாம் கரெக்டாக தானே இருக்கிறேன், நான் எந்த தப்பும் பண்ணலையே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் கண்டிப்பாக எந்த தப்பு பண்ணலேன்னு சொல்லும்போது நம்ம நாமளே நீதிமான் ஆகிறதுக்கு முயற்சி எடுக்கிறோம். அதனால தேவனுடைய நியாயத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில் வருது. அதனால் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இளைப்பாறுகிற ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டும். அந்த ஓய்வு நாளில் தேவன் எப்படி பிரமாணத்தை கொடுத்துருக்காரோ அந்த பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து அப்படியாக நாம் போக வேண்டும். அப்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய இளைப்பாறுதல் நம்மளுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இளைப்பாறுதலாக இருப்பாங்க. இல்லாட்டினா நம்ம ஒரு ஆள் சந்தோஷமாக இருப்போம், குடும்பத்தில் இருக்கிற ரெண்டு பேர் சண்டை போட்டுப்பாங்க. அது சண்டை தீராத சண்டையாக இருக்கும். காரணம் என்ன? அங்கே பாரபட்சம் காமிக்கிறதுனால. அப்போ பாரபட்சத்தினால வருது, தேவனுடைய பிரமாணத்தில் இருந்ததுனால தான் அப்படி வருது. இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் வேண்டும், இளைப்பாறுதல் வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய பிரமாணத்திற்கு என்ன மோசேக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்தாரோ, அல்லது வேதத்தில் என்ன பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கிறதோ, அந்த சொல்லப்பட்ட பிரமாணத்திற்கு விரோதமாக சிந்திக்காமல் அப்படியாக கீழ்ப்படிய வேண்டும். அப்படியே சொன்னதை சொன்னபடி கீழ்ப்படிய வேண்டும். அப்படி தெரியலையா மற்றவங்கிட்ட கேட்கணும். வழியில் நின்று பூர்வ பாதை எவென்று கேட்டு விசாரிக்கணும். நம்மளுக்கு தெரியலையா உடனே பைபிளில் என்ன சொல்லியிருக்கு, நாலு பேர்த்துக்கிட்ட கேட்கணும். வழியில் நின்று அப்படின்னா நாலஞ்சு பேர்த்துக்கிட்ட கேட்கணும், இது சரியா தப்பா அப்படிங்கிறது. எது பூர்வ பாதை அப்படின்னா எது மூலபிரதேசம், எது அடிப்படையாக பின்பற்ற வேண்டியது, எது ஆரம்பத்திலேருந்தே இருக்கிறது, எப்படி ஆரம்பத்திலே தேவன் நம்மளுக்கு தேவனுடைய வார்த்தைகள் எழுதி கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம தேடி அலசி ஆராய்ஞ்சு நாம் கேட்டு அதன்படி நாம் நடக்கணும். அப்படி நடக்கும்போது நம்முடைய இருதயத்தில் சமாதானமாக இருக்கும், குடும்பத்திலையும் சமாதானமாக இருக்கும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.